நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சஞ்சயன் ரேணுகா, எப்படி இருக்கிறீங்க?
வணக்கம் ரைசல், வணக்கம் ரேணுகா.
வணக்கம் ரைசல், வணக்கம் சஞ்சயன். நேயர்களுக்கு வணக்கம். நன்றாக இருக்கிறோம் ரைசல், நீங்களும் நலமே இருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
நான் இப்ப ஒரு முக்கியமான கேள்வியோட தான் வந்திருக்கிறேன். கோவிட் வைரஸ் பத்தி பேசிட்டே இருக்கிறோம்ல, கடந்த 2 ஆண்டுகளாக பேசிட்டே இருக்கோம். இது வந்து ஓயிற மாதிரியே தெரியலையே, போயிட்டே இருக்குல்ல?
அது ஓய்தோ இல்லையோ ரைசல், ஆனா உருமாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த கமல்ஹாசன் ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருகிறது, உருமாறி உருமாறி என்று சொல்லி, அது மாதிரி உருமாறிக்கொண்டேதான் இருக்குது.
இப்போதைக்கு அது ஒமிக்ரோன், இனி என்னவாக மாறுமோ தெரியவில்லை.
இத சொல்றதுல கூட ஒரு வேறுபாடு இருக்குது இல்லையா சஞ்சயன்? ஒமிக்ரோன் என்கிறார்கள் சிலர், ஓமைக்ரோன் என்கிறார்கள் சிலர்,
சிலர் ஒமிக்ரோன் என்கிறார்கள். அதை என்ன சொன்னால் என்ன, அதனால் ஏற்பட்டிருக்கும் தாக்கம் தான் நமக்கு முக்கியம் இல்லையா?
இதுல முக்கியமான தாக்கம் என்னன்னா, பயணிக்க முடியாம இருக்கிற தாக்கம் தான். கடந்த 2 ஆண்டுகளாக யாருமே எங்கேயுமே வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போக முடியாம பெரும் கட்டுப்பாடோட இருக்கிறோம் இல்லையா? அப்ப எப்படியான பயண கட்டுப்பாடுகள் எல்லாம் அறிமுகமாயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. நானும் தான்
அதே மாதிரி. இந்த நாட்டிற்குள் வருவதற்கு, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு விசா வைத்திருப்பவர்கள் கூட இந்த மாத ஆரம்பத்திலிருந்து வருவதற்கு திட்டம் போட்டிருப்பார்கள், அப்படித்தான் அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இந்த ஒமிக்ரோன் வந்ததுனால அது கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஆமா, COVID-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டின் எல்லையோ அல்லது மாநிலங்களுக்கு இடையிலான எல்லையோ மூடப்படுவது எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நாங்கள் நாட்டின் எல்லையை மூடிவிட்டு தான் இருக்கிறோம். அதே போன்று மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகள் திறக்கப்படுவதும் மூடுவதும் வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. இப்பொழுது என்ன நடந்ததென்றால், ஏற்கனவே December 1st சர்வதேச பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பலர் இங்கு வர முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை இப்போது இந்த ஒமிக்ரோன் திரிபு பரவ ஆரம்பித்ததை அடுத்து பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துகின்ற திட்டத்தை இன்னும் கொஞ்சம் பிற்போட்டிருக்கிறார்கள்.
அதை குறிப்பாக வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து வெளிநாட்டு மாணவர்கள். December 1st அவங்க இங்க வரலாம் அப்படின்னு முதல்ல அரசு அறிவித்திருந்தது. ஆனா அதுல இப்ப தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இல்லையா?
ஆமாம், தென்னாப்பிரிக்காவில் தான் இந்த ஒமிக்ரான் திரிபு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே நம் நாட்டிலே சிட்னி மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் சென்ட்ரல் கோஸ்ட் பகுதிகளில் முதலிலே கண்டறியப்பட்டது. இப்பொழுது இந்த தொற்று விக்டோரியா மாநிலத்திலும் குயின்ஸ்லாந்து மாநிலத்திலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது.
முதலில் பார்த்தால் வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்த பயணிகளில் தான் இது காணப்பட்டது. ஆனால் கடந்த வாரத்திலிருந்து குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸை பொறுத்தவரையில் அங்கு சமூக பரவல் ஊடாக பலருக்கு இந்த தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு இப்போது தொடர்ந்து அங்கு பல தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்.
ரேடுகா சஞ்சயன், இதுல ஒண்ணு கவனிச்சீங்களா? அதாவது இந்த புதிய வைரஸ் திரிபு வந்த உடனே தடபுடலா உடனே எல்லைகளை எல்லாம் திறக்கிறது இல்லை அப்படிங்கலாம் அரசுகள் அறிவிச்சிட்டாங்கல்ல?
ஆமா, தடபுடலா அறிவித்தது ஒன்று, மாற்றம் வரவில்லை என்றால் அரசு இந்த எல்லைகளை எப்படி திறந்திருக்கும் என்று முதலில் பார்ப்போமே.
ஆமா, நான் ஏற்கனவே முதலில் சொன்னது போன்று 2 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருவதற்கு அனுமதி மறக்கப்பட்ட பலரை December 1st மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிப்பது என்று அரசு திட்டமிட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஸ்கில்ட் மைக்ரேஷன், திறமை அடிப்படையில் இங்கு குடி வருபவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள், மனிதாபிமான விசா பெற்றவர்கள், குறிப்பாக அகதிகளாக இங்கே மனிதாபிமான அடிப்படையில் உள்வாங்கப்படுபவர்கள், வேலை அல்லது விடுமுறைக்கான விசா, ஹாலிடே மேக்கர்ஸ் மற்றும் குடும்ப விசா, ஃபேமிலி விசா ஊடாக வருபவர்கள் எல்லாம் December 1st இங்கே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில்.
இணையதளத்துல கூட November 1st வந்து நாம ஒரு கட்டுரை போட்டிருந்தோம். அந்த கட்டுரையில இது ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு பிரதமர் ஸ்காட் மோரிசன் கூறியிருந்தார், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நேயர்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா?
உண்மைதான் ரைசல், டிசம்பர் மற்றும் ஜனவரி இந்த 2 மாதங்களில் மட்டுமே சுமார் 2 லட்சம் பேர் இங்கு வருவார்கள் என்று முதலே மதிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லலாம்.
அதே போன்று ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இந்த மாத ஆரம்பத்தில் இருந்து, அதாவது December 1st இங்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இது அந்த சிங்கப்பூருடன் செய்து கொள்ளப்பட்ட பயண ஏற்பாட்டை போல ஜப்பான் மற்றும் தென்கொரியாவோடும் ஆஸ்திரேலியா ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த 2 நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியும் என்று அதுவும் இப்போது பிற்போடப்பட்டு விட்டது.
சரி, இப்ப என்ன நடக்குன்னு சொல்லுங்களேன்.
இந்த ஒமிக்ரான் வைரஸ் வந்து முதலில் தென்னாப்பிரிக்காவிலே November 24th கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா, லெசோத்தோ, எஸ்வாத்தினி, நமீபியா, பொஸ்வானா, ஜிம்பாப்வே, மொசாம்பிக் மற்றும் மாலாவி ஆகிய நாடுகளிலிருந்து பயணிகள் இங்கே வர முடியாது என்று அரசு அறிவித்தது.
அந்த நாடுகளிலிருந்து மட்டுமல்ல, 14 நாட்களுக்குள் அந்த நாடுகளுக்கு பயணித்தவர்களும் கூட, சில பேர் சுற்றுலா பயணிகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கலாம், அந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் கூட ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த அனுமதி மறுப்பு வந்து எல்லோருக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த நாட்டு குடிமக்கள், சிட்டிசன் குடியுரிமை உள்ளவர்கள் மற்றது நிரந்தர குடியுரிமை PR கொண்டவர்கள், அவர்களுக்கும் அவர்களது மிக நெருங்கிய உறவினர்களுக்கும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
இப்ப இதுல இவரு நாட்டு குடிமகன், இவர் நிரந்தர குடியுரிமை கொண்டவர், இவரு டூரிஸ்ட், அப்படின்லாம் அந்த வைரஸுக்கு தெரியுமா என்ன?
இல்ல இல்ல, அவர்கள் வருவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வர முடியும் என்று சொல்லவில்லை. அந்த நாடுகளில் இருந்து அவர்கள் இங்கே வர முடியும். ஆனால் சஞ்சயன் முதலில் குறிப்பிட்ட அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து அவர்கள் வந்திருந்தால் அல்லது அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றிருந்தால் 14 நாட்களுக்கு ஹோட்டலில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்களது உடல் நலம் கண்காணிக்கப்படும். வழக்கமாக ஆரம்பத்தில் இருந்த அந்த அதே தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகள் தான் PCR பரிசோதனை, இவர் பரிசோதனைகள் என்று அவர்களது உடல் நலம் கண்காணிக்கப்படும். அதன் பின்னர் தான் அவர்கள் சமூகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள்.
சரி, இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லாத ஒருவர் இங்கே வந்தால் இதே கட்டுப்பாடுகள் இருக்கிறதா?
பெடரல் அரசை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்கா, லெசோத்தோ, எஸ்வாட்டினி, நமீபியா, பொஸ்வானா, ஜிம்பாபே, மொசாம்பிக் மற்றும் மலாவி ஆகிய நாடுகளை தவிர்ந்த ஏனைய நாடுகளில் இருந்து இங்கு வருபவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய தேவை, அதாவது 14 நாட்கள் இந்த கட்டாய ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. அவர்கள் வந்து தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். கோவிட் இல்லை என்பதை அவர்கள் பயணம் செய்வதற்கு 72 மணி காலங்களுக்குள் PCR பரிசோதனை ஒன்று எடுத்து அதை நிரூபித்திருக்க வேண்டும். இப்படியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 14 நாள் கட்டாய தனிமைப்படுத்தல் விடுதிகளில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நிகழ்ச்சியில் நாம் ஒமிக்ரான் வைரஸ் திரிபு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பயண கட்டுப்பாடுகளில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்த கலந்துரையாடல்.
அப்படி பார்த்தோம்னா பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்திருக்கிற இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இது போன்ற நாடுகள்ல இருந்து வர விரும்புகிறவர்களுக்கு நீங்க சொல்றத பார்த்தா அது நல்ல செய்தி இல்லையா?
பெடரல் அரசு கட்டுப்பாடு போடாவிட்டாலும் மாநிலங்களும் பிராந்தியங்களும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் இல்லையா?
வெளிநாடுகள்ல இருந்து நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, ACT இந்த மாநிலங்கள் பிராந்தியங்களுக்கு வருகின்றவர்கள் எல்லாம் 72 மணி நேரம் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறது கட்டாயம் இல்லையா? இதே வேளையில பிற மாநிலங்களுக்கு செல்கின்றவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மெடி ஹோட்டல் ஒன்றில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது பிற மாநிலங்களோட கட்டுப்பாடு.
அது மட்டுமில்ல ரைசல், 72 மணித்தியாலங்கள் என்றால் 3 நாட்கள் இல்லையா, அந்த 3 நாட்களும் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் வந்து 24 மணித்தியாலத்துக்குள் ஒரு PCR பரிசோதனை எடுக்க வேண்டும். 7 நாட்களுக்குள் இன்னும் ஒரு PCR பரிசோதனை. அது மாநிலத்துக்கு மாநிலம் சற்று வேறுபடுகிறது. நியூ சவுத் வேல்ஸில் உள்ளவர்கள் 7வது நாள் அல்லது 6 தொடக்கம் 7வது நாள், விக்டோரியாவில் உள்ளவர்கள் 5-7 நாட்களுக்குள் என்று 2வது கோவிட் பரிசோதனையும் கட்டாயம் எடுக்க வேண்டும். இந்த விவரங்களை மாநிலங்களின் சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் சென்று பெற்றுக் கொள்ளலாம். இந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கான அபராதங்கள் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம்.
சரி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போக போறது?
இந்த ஒமிக்ரான் வைரஸ் எப்படி பரவுகிறது, எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளவும், தடுப்பூசிகள் இந்த வைரஸ் எப்படி சமாளிக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் 2 வாரங்கள் தரவுகளை சேகரிக்க போவதாக பெடரல் அரசு அறிவித்திருந்தது. இப்போது 1 வாரம் முடிந்து விட்டது. இன்னும் 1 வாரம் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது குறித்த முழுமையான விவரங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு.
ஆமா, இதுவரைக்கும் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிற எச்சரிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த திரிப்பு குறித்து அதிகம் தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதான்.
சுகாதாரத்துறையின் இணையதளத்திலே என்ன சொல்லி இருக்கிறது என்று வாசிக்கவாரை சொல்.
தற்போது
ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்தப்படும் அனுமதிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இந்த மாறுபாட்டின் விளைவுகளுக்கு எதிராக மக்களை பாதுகாப்பதில் எவ்வளவு பயனுள்ளவை என்பதை கண்டறிய நாங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம் என்றுதான் இணையதளத்திலே சொல்லியிருக்கிறார்கள்.
எனக்கு என்றால் இது இப்போதைக்கு முடிகின்ற கதை போன்று தெரியவில்லை. இது ஒரு தொடர் கதை போலதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒமிக்ரான் திரிபிலேயே ஒரு லைக் வெர்ஷன், அதாவது ஒமிக்ரான் லைக் என்று கூட ஒரு வேறுபாட்டை, ஒரு திரிபை இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே
முழுமையாக போட்டுக்கொண்டவர்கள் கடுமையாக நோய் வாய்ப்பட மாட்டார்கள், அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட தேவை இருக்காது அப்படிங்கறதும், அவர்கள் இந்த வைரஸ்னால இறந்து போவதற்கு உள்ள வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சுகாதார அதிகாரிகள் நம்புகின்றார்கள். அதை வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியாக எடுத்துக்கலாம். நாம
உண்மைதான் ரைசல், நாடு முழுவதும் 38 மில்லியன் COVID-19 தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களில் 90% அதிகமானோர் குறைந்தபட்சம் தடுப்பூசி தடுப்பூசியின் ஒரு சுட்டியாவது போட்டிருக்கிறார்கள்.
இந்த ஒமிக்ரோன் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு அறிகுறிகள் மிகவும் இலேசான வடிவத்தில் தான் தோன்றுவதாக கூறப்படுகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான புதிய கட்டுப்பாடுகளையும் அறிமுகப்படுத்த போவதில்லை என்று பிரதமர் கூறியிருக்கிறார்.
ஆமாம், அதற்கு ஏதுவாக நாட்டிலே இப்பொழுது கிட்டத்தட்ட 93% பேர் குறைந்தபட்சம் ஒரு சுற்று தடுப்பூசியாவது பெற்றிருக்கிறார்கள். அதே போல 87% மாணவர்கள் தடுப்பூசிகளை முழுமையாக போட்டுக் கொண்டுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது.
நீங்க சொல்றது வந்து இப்ப 16 வயதும் அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட சதவீதம் இல்லையா?
சஞ்சயன் குறிப்பிட்டது 16 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கான அந்த தரவு. அதேவேளை 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி இப்போது வழங்கப்பட்டு வருகின்றது. இதைவிட 5 வயதிலிருந்து 11 வயதுடையவர்களுக்கும் இந்த கோவிட் தடுப்பூசி அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான இறுதி முடிவு இந்த வார இறுதியில் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
சரி, இதுல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பயண கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம நாட்டுல மட்டும்தானா அல்லது வேற எங்கேயாவது நடைமுறையில் இருக்கா?
பிரித்தானியாவிலையும் அவர்களது சிவப்பு பட்டியலிலே 6 நாடுகளை சேர்த்திருக்கிறார்கள். அனைத்துமே ஆப்பிரிக்க நாடுகள் தான். அந்த நாடுகளிலிருந்து அங்கு செல்பவர்கள் 10 நாட்களுக்கு ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது.
அதே போல அமெரிக்காவிலும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வரும் பயணிகள், அதாவது அமெரிக்க குடியுரிமை இல்லாத பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
நைஜீரியா, மாலாவி மற்றும் எகிப்திலிருந்து கனடா செல்லும் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று கனடா அறிவித்துள்ளது.
மற்ற நாடுகள்ல இந்த மாதிரி ஓமிக்ரான் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் மகிழ்ச்சியை அடைஞ்சிக்கலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டா நம்மவும் பாதிக்கப்படுறதோட சேர்ந்து மகிழ்ச்சி படுறதானே இல்லையா? சரி, இங்கு வருவதற்கு விசா வச்சிருந்தா அவங்க எல்லாம் எப்ப இங்க வரலாம்?
முதலிலே ரைசல் டிசம்பர் மாதம் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து இங்கே வரலாம் என்று கூறியிருந்தார்கள். இந்த ஒமிக்ரான் திரிபு அடையாளம் காணப்பட்டதன் பின் 2 வாரங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லி டிசம்பர் 15 பின்னர் தான் என்று கூறினார்கள். ஆனால் இந்த முடிவு எளிதான முடிவு அல்ல, சுகாதாரத்துறையின் ஆலோசனையின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது என்று உள்துறை அமைச்சர் கேரன் ஆண்ட்ரூஸ் நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூறினார்.
அதே செய்தியை தான் சுகாதார அமைச்சர் கிரேக் ஹண்டும் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். டிசம்பர் 15 முதல் மீண்டும் நாட்டுக்குள் மற்றவர்களை வருவதற்கு அனுமதிப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். அது நடக்கும் என்று நம்பலாம் என்று நினைக்கிறேன்.
சரி, இப்ப நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன தெரியும்னா, இப்ப யார் யாரெல்லாம் வரலாம்?
இதுவரை காலமும் ரைசல் ஆஸ்திரேலிய குடியுரிமை மற்றும் PR நிரந்தர வதிவிட உரிமை உள்ளவர்கள், அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் வரலாம் என்பதான ஒரு விதி தளர்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இனிமேல் டிசம்பர் 15 முதல் அகதி விசா, மாணவர் விசா, வேலை விசா, சுற்றுலா விசா உள்ளிட்ட 42 வெவ்வேறு விசா வகைகளில் ஆஸ்திரேலிய விசா ஒன்றை பெற்றவர்கள் இங்கே வரலாம். ஆனால் அவர்கள் ஆஸ்திரேலியாவால் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசியை முழுமையாக போட்டிருக்க வேண்டும். அதே போன்று ஏனைய கட்டுப்பாடுகள், அதாவது இந்த PCR பரிசோதனை போன்றவை இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் டிராவல் எக்ஸம்ஷன் என்ற ஏற்கனவே இருந்த விதிவிலக்கு அனுமதி இல்லாமலேயே அவர்கள் டிசம்பர் 15 முதல் ஆஸ்திரேலியாவுக்குள் வரலாம்.
சரி, அப்படி பார்த்தா இப்ப ஆஸ்திரேலியா எந்தெந்த தடுப்பூசிகளை எல்லாம் அங்கீகரித்திருக்கு?
இது ஒரு முக்கியமான கேள்வி ரைசல். இப்பொழுது இங்கே வழங்கப்படுகின்ற ஃபைசர், மொடர்னா மற்றும் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர சைனோவேக், சைனோஃபார்ம், கோவிஷீல்டு, அதுவும் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி தான், ஆனால் அது இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. அத்துடன் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற இன்னொரு தடுப்பூசியான பரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின். இந்த தடுப்பூசிகளை போட்டவர்கள் அந்த தடுப்பூசி போட்டதற்கான சான்றுகளை வைத்துக் கொண்டால் அவர்களுக்கும் இங்கே வருவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது.
இப்படி எல்லாம் நிபந்தனைகளாம் பூர்த்தி செஞ்ச பிறகு எப்படி குறைஞ்சபட்சம் ஜனவரி மாதத்துக்குள்ள ஒரு 2.5 லட்சம் மக்கள் புதிதாக இங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா?
அத்தோடு நாங்களும் தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகள், எல்லை கட்டுப்பாடுகள், பயண கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி எல்லா இடத்துக்கும் சென்று வருவதற்கு வழிவகை ஏற்பட்டால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
மகிழ்ச்சியான விடயம் தான். வேறு ஏதாவது கட்டுப்பாடுகளோ அல்லது மாற்றங்களோ வந்தால் கூட நாங்கள் எமது நேயர்களுக்கு SBS தமிழ் ஒலிபரப்பினூடாக மேலதிக தரவுகளை எடுத்து வருவோம் இல்லையா?
நன்றி சஞ்சயன், நன்றி ரேணுகா, வணக்கம் நேயர்களே. நன்றி
சஞ்சயன், நன்றி ரைசல், நேயர்களுக்கும் வணக்கம்.
நன்றி ரைசல், நன்றி ரேணுகா. இந்த கலந்துரையாடலை இத்துடன் நிறைவு செய்வோம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.